41. யோர்தானில் தேவதுரோகம். மகிழ்ச்சியான இருதயத்தோடும் தேவன்மேல் புதுப்பிக்கப்பட்ட விசுவாசத்தோடும் வெற்றி கொண்ட இஸ்ரவேலின் படைகள் பாசானிலிருந்து திரும்பி வந்தன. அவர்கள் ஏற்கனவே மதிப்புள்ள எல்லையை சொந்தமாக்கியிருந்து உடனடியாக கானானை வெற்றி கொள்ளும் நம்பிக்கையிலும் இருந்தனர். அவர்களுக்கும் வாக்குத்தத்த நாட்டிற்கும் இடையே யோர்தான் மாத்திரமே இருந்தது. தாவரங்களால் மூடப்பட்டு ஏராளமான நீரூற்றுகளால் நீர் இறைக்கப்பட்டு மிகவும் செழிப்பான பேரீச்ச மரங்களால் நிழலிடப்பட்டிருந்த செழிப்பான சமபூமி ஆற்றை தாண்டியிருந்தது. அந்த பூமியின் மேற்புறத்து எல்லையில் எரிகோவின் கோபுரங்களும் அரண்மனைகளும் எழும்பியிருந்தன. பேரீச்சமரத் தோப்புகளால் நிரம்பியிருந்ததால் அது பேரீச்ச மரங்களின் பட்டணம் என்று அழைக்கப்பட்டிருந்தது. யோர்தானுக்கு கிழக்கு புறத்தில் அவர்கள் பயணித்துக் கொண்டிருந்த உயர்ந்த மேட்டிற்கும் ஆற்றிற்கும் இடையிலும் அநேக மைல்கள் விரிந்திருந்து ஆற்றோடு கொஞ்ச தூரத்திற்கு பரவியிருந்த சமபூமி இருந்தது. இந்த மறைவான பள்ளத்தாக்கு வெப்பமண்டலத்தின் தட்ப வெப்பத்தை கொண்டிருந்தது. இங்கே சித்தீம் அல்லது வேலமரங்கள் வளர்ந்திருந்து அதற்கு சித்தீம் பள்ளத்தாக்கு என்ற பெயரை கொடுத்திருந்தது. இங்கேதான் இஸ்ரவேலர்கள் ஒதுங்கியிருந்தனர். ஆற்றின் அருகே இருந்த வேலமரத் தோப்புகளில் ஒதுங்கக்கூடிய ஒரு அமைதி அவர்களுக்கு கிடைத்தது. ஆனால் கவர்ச்சிகரமான இந்த சுற்றுப்புறங்களுக்கு மத்தியில் படைவீரர்களின் வல்லமையான சேனையைக் காட்டிலும் அல்லது வனாந்தரத்தின் மிருகங்களைக் காட்டிலும் மிக அதிக மரணத்திற்கேதுவான ஒரு தீமையை அவர்கள் சந்திக்க வேண்டியதிருந்தனர். இயற்கை அனுகூலங்களால் மிகவும் செழிப்பாக இருந்த இந்த தேசம் அதன் குடிகளால் தீட்டுப்பட்டிருந்தது. அவர்களுடைய முன்னோடி தெய்வமாயிருந்த பாகாலின் ஆராதனையோடு மிகத் தரந்தாழ்ந்த அநீதி நிறைந்த காட்சிகள் தொடர்ச்சியாக இணைக்கப்பட்டிருந்தன. அதன் ஒவ்வொரு பக்கத்திலும் விக்கிரகாராதனைக்கும் காமவெறிக்கும் பெயர் போன இடங்கள் இருந்தன. அந்த இடங்களின் பெயர்கள் தாமும் அந்த ஜனங்களுடைய பொல்லாங்கையும் சீர்கேட்டையும் கூறக்கூடியதாக இருந்தது. இந்த சுற்றுப்புறங்கள் இஸ்ரவேலின் மேல் கெடுக்கும் ஒரு செல்வாக்கை உண்டாக்கின. அவர்களுடைய மனங்கள் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டிருந்தத தீமையான யோசனைகளுக்கு அறிமுகமாயின. சுலபமும் சோம்பலுமான அவர்களுடைய வாழ்க்கை கெட்டுப்போகும் பலனை கொண்டு வந்தது. ஏறக்குறைய தங்கள் நினைவின்றியே அவர்கள் தேவனை விட்டு பிரிந்து சோதனைக்கு இலகுவான இரையாக விழும் ஒரு நிலைக்கு வந்து கொண்டிருந்தனர். யோர்தானுக்கு அருகில் அவர்கள் தங்கியிருந்த காலத்தில் கானானை சுதந்தரிப்பதற்கான ஆயத்தங்களை மோசே செய்து கொண்டிருந்தான். இந்த வேளையில் மாபெரும் தலைவன் முழுமையாக ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தான். ஆனால் காத்திருந்த இந்த காலம் ஜனங்களுக்கு மிகவும் சோதனையானதாக இருந்தது. அநேக வாரங்கள் செல்லும் முன்பாகவே உண்மையிலும் நேர்மையிலுமிருந்து விலகிய பயப்படக்கூடிய காரியத்தால் அவர்களுடைய சரித்திரம் கொடுக்கப்பட்டிருந்தது. முதலில் இஸ்ரவேலருக்கும் அவர்களுடைய அயலகத்தாரான புறஜாதியாருக்குமிடையே பெண்கள் சம்பந்தப்பட்ட உறவுகள் குறைவாகவே இருந்தன. ஆனால் சில காலம் கழித்து மீதியானிய பெண்கள் பாளையத்திற்குள் நுழையத் துவங்கினர். அவர்களுடைய தோற்றம் எந்த எச்சரிப்பையும் எழுப்பவில்லை. மிகவும் மௌனமாக அவர்களுடைய திட்டங்கள் நடத்தப்பட்டதனால் மோசேயின் கவனமும் இந்த காரியத்திற்கு அழைக்கப்படவில்லை. இந்த பெண்களின் நோக்கம் எபிரேயர்களோடு கொள்ளும் தோழமையினால் தேவனுடைய பிரமாணங்களை மீற அவர்களை வஞ்சிப்பதாகவும் புறஜாதி வழக்கங்களுக்கும் சடங்குகளுக்கும் அவர்களுடைய கவனத்தை இழுப்பதாகவும் விக்கிரகாராத்தனைக்குள் அவர்களை நடத்துவதாகவும் இருந்தது. இந்த நோக்கங்கள் கெட்டிக்காரத்தனமாக தோழமை என்னும் ஆடைக்குள் மறைக்கப்பட்டிருந்தது. ஜனங்களின் பாதுகாவலர்களால் கூட அவர்கள் சந்தேகிக்கப்படவில்லை. பிலேயாமின் ஆலோசனையின் பேரில் அவர்களுடைய தெய்வங்களை கனப்படுத்த மாபெரும் பண்டிகை ஒன்று மோவாபின் அரசனால் நியமிக்கப்பட்டது. அந்த பண்டிகைக்கு வர பிலேயாம் இஸ்ரவேலர்களை தூண்ட வேண்டுமென்று இரகசியமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அவன் அவர்களால் தேவருடைய தீர்க்கதரிசி என்று கருதப்பட்டிருந்ததால் தன் நோக்கத்தை நிறைவேற்றுவது அவனுக்கு அதிக கடினமாயிருக்கவில்லை. ஜனங்களில் அதிகமானோர் அந்த பண்டிகைகளை காணும்படியாக அவனோடு சேர்ந்து கொண்டனர். விலக்கப்பட்டிருந்த இடத்தில் நுழைந்து சாத்தானுடைய கண்ணியில் அவர்கள் சிக்கினர். பாடல் மற்றும் ஆடலால் ஏமாற்றப்பட்டு புறஜாதி ஆடைகளின் அழகினால் மயக்கப்பட்டு யெகோவாவிற்கான தங்கள் விசுவாசத்தை அவர்கள் வீசி எறிந்தனர். களிகூறுதலிலும் விருந்திலும் இணைந்தபோது அவர்கள் திளைத்திருந்த மதுபானம் அவர்களுடைய உணர்வுகளை குழப்பி சுய கட்டுப்பாட்டின் தடுப்புகளை உடைத்தது. கட்டுக்கடங்காத உணர்ச்சி முழுமையாக ஆட்சி செய்ய தங்கள் மனசாட்சியை முறைகேட்டினால் தீட்டுப்படுத்தி விக்கிரகங்களுக்கு பணியும்படி அவர்கள் நடத்தப்பட்டனர். புறஜாதி பலிபீடங்களின் மேல் காணிக்கைகளைச் செலுத்தி விக்கிரகங்கள் முன் அவர்கள் பணிந்தனர்.
குறைந்த நேரத்திலேயே மரணத்திற்கேதுவான தொற்று நோயைப் போல இந்த விஷம் இஸ்ரவேலின் பாளையம் முழுவதிலும் வெகு வேகமாக பரவியிருந்தது. தங்களுடைய சத்துருக்களை யுத்தத்தில் வெந்திருக்கக்கூடியவர்கள் புறஜாதி பெண்களின் தீமைகளால் மேற்கொள்ளப்பட்டனர். ஜனங்கள் மோகத்திலிருந்ததைப் போன்றிருந்தனர். ஜனனங்களின் அதிபதிகளும் தலைவர்களும் மீறுதலில் முன்னணியிலிருந்தனர். அநேக ஜனங்கள் குட்டத்திலிருந்த மருள் விழுகை நாடு தழுவியதாக இருந்தது. இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றிக் கொண்டார்கள். சத்துருக்களின் திட்டங்கள் மிக வெற்றிகரமாக இருந்ததால் இந்த தீமையை அறியும்படி மோசே எழுப்பப்பட்டபோது இஸ்ரவேலர்கள் பேயோர் மலையில் காமவெறி ஆராதனையில் பங்கு பெற்றிருந்ததோடல்லாது புறஜாதி சடங்குகளையும் இஸ்ரவேலின் பாளையத்தில் கடைபிடித்திருந்தனர். வயதான அந்த தலைவன் மூர்க்கமானான். தேவனுடைய உக்கிரம் தூண்டப்பட்டது.
பிலேயாமுடைய அனைத்து மந்திரங்களும் செய்யக்கூடாததை அவர்களுடைய அநீதியான பழக்கங்கள் இஸ்ரவேலில் செய்தது அவர்களை தேவனிடமிருந்து பிரித்தது. வேகமான நியாயத்தீர்ப்புகளால் ஜனங்கள் தங்கள் பாவங்களின் ஏராளத்தை காண எழுப்பப்பட்டனர். பயங்கரமான கொள்ளை நோய் பாளையத்தில் வந்தது. அதற்கு அநேக ஆயிரக்கணக்கானோர் வேகமாக பலியாயினர். இந்த மீறுதலிலிருந்த தலைவர்கள் நியாயாதிபதிகளால் கொலை செய்யப்பட வேண்டுமென்று தேவன் கட்டளையிட்டார். இந்த கட்டளை மிகச் சரியாக கீழ்ப்படியப்பட்டது. மீறினவர்கள் கொலை செய்யப்பட்டனர். தலைவர்கள் மிக கடுமையாக நடந்து கொண்டதினால் அவர்களுடைய பாவத்தின் மேல் தேவனுக்கு இருக்கிற அருவறுப்பையும் அவர்களுக்கு எதிராக இருந்த தேவனுடைய உக்கிரத்தின் பயங்கரத்தையும் உணரத்தக்கதாக அவர்களுடைய சரீரங்கள் இஸ்ரவேலின் பார்வையில் தொங்க வைக்கப்பட்டன.
தண்டனை நியாயமானதே என்று அனைவரும் உணர்ந்தனர். ஜனங்கள் ஆசரிப்புக் கூடத்திற்கு விரைந்து கண்ணீரோடும் மிகுந்த தாழ்மையோடும் பாவங்களை அறிக்கை செய்தனர். இவ்விதம் அவர்கள் தேவனுக்கு முன் ஆசரிப்புக் கூடார வாசலில் அழுது கொண்டிருந்த போது, வாதை தன் மரண வேலையை இன்னும் செய்து கொண்டிருந்த போது, நியாயாதிபதிகள் பயங்கரமான கட்டளையை செயல்படுத்திக் கொண்டிருந்த போது, மீதியான் பிரபுவினுடைய குமாரத்தியான மீதியானிய வேசியோடு இஸ்ரவேலின் ஒரு தலைவனான சிம்ரி என்பவன் துணிவாக பாளையத்திற்குள் வந்து அவளை தன் கூடாரத்திற்குள் கொண்டு சென்றான். தீமை ஒருபோதும் இவ்வளவு துணிவும் அதிக பிடிவாதமுமாக இருந்ததில்லை. மதுபானத்தினால் மயக்கப்பட்டு சிம்ரி தன் பாவத்தை சோதோமை போன்றதாக அறிவித்து தன்னுடைய அவமானத்தில் மேன்மை பாராட்டினான். ஆசாரியர்களும் தலைவர்களும் வருத்தத்திலும் தாழ்மையிலும் முகங்குப்புற விழுந்து மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது தமது ஜனங்களை தப்பவிட்டு தமது சுதந்திரத்தை நிந்தைக்கு ஒப்புக்கொடாதிருக்கவும் ஆண்டவரிடம் மன்றாடிக் கொண்டிருந்த போது, இஸ்ரவேலின் இந்த அதிபதி தேவனுடைய பழிவாங்குதலையும் தேசத்தின் நியாயாதிபதிகளையும் அவமதிப்பதைப் போல சபையாரின் பார்வையில் வெளிப்படையாக பாவம் செய்தான். பிரதான ஆசாரியனாகிய எலெயாசாரின் மகன் பினஹாஸ் சபையின் நடுவிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை எடுத்து அறையிலே அவன் பின்னாலே போய் அவர்கள் இருவரையும் கொன்று போட்டான். வாதை நிறுத்தப்பட்டது. தெய்வீக நியாயத்தீர்ப்பைச் செயல்படுத்தின ஆசாரியன் அனைத்து இஸ்ரவேலின் முன்பும் கனப்படுத்தப்பட்டான். ஆசாரியத்துவம் அவனுக்கும் அவன் குடும்பத்திற்கும் என்றைக்குமாக உறுதிப்படுத்தப்பட்டது. பினகாஸ் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவிருத்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்குப் பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்குமென்று சொல் என்ற தெய்வீகச் செய்தி வந்தது.
40 வருடங்களுக்கு முன் வனாந்தரத்தில் சாகவே சாவார்கள் என்ற தீர்ப்பை சம்பாதித்திருந்த அந்த பரந்த கூட்டத்தில் பிழைத்திருந்தவர்களை சித்தீமில் நடந்த இஸ்ரவேலின் பாவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாயத்தீர்ப்புகள் அளித்தன. யோர்தானின் சம்பூமியில் தங்கியிருந்த நேரத்தில் இஸ்ரவேலை தொகையிட்டபோது முன்பு மோசேயும் ஆசாரியனாகிய ஆரோனும் சீனாய் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் புத்திரரை எண்ணும்போது எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் தவிர வேறொருவரும் அவர்களில் மீதியாயிருக்கவில்லை. என்னாகமும் 26:64-65 என்பது காணப்பட்டது. மீதியானியரின் நயங்காட்டுதலுக்கு கொடுத்த இஸ்ரவேலின் மேல் தேவன் நியாயத்தீர்ப்புகளை அனுப்பினார். ஆனால் சோதித்தவர்கள் தெய்வீக நியாயத்தீர்ப்புக்கு தப்பவில்லை. ரெவித்தீமில் இஸ்ரவேல் சேனையின் பின்பகுதியில் பலவீனப்பட்டு தளர்ந்திருந்தவர்கள் மேல் பாய்ந்து தாக்கின அமலேக்கியர்கள் அதிக காலம் தண்டிக்கப்படவில்லை. அவர்களை பாவத்திற்கு வஞ்சித்த மீதியானியர்களோ மிகவும் ஆபத்தான சத்துருக்களைப் போல் அவருடைய நியாயத்தீர்ப்புகளை உணர விரைவாக நடத்தப்பட்டனர். இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் மீதியானியரிடத்தில் பழிவாங்குவாயாக என்னாகமும் 31:2 என்ற கட்டளை மோசேக்கு கொடுக்கப்பட்டது. அதன் பின்பு உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய் என்றார். இந்த ஆணை உடனடியாக கீழ்ப்படியப்பட்டது. 1000 மனிதர்கள் ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் தெரிந்தெடுக்கப்பட்டு பினகாசின் தலைமையில் அனுப்பப்பட்டனர்.
கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் மீதியானியருடன் யுத்தம் பண்ணி மீதியானியரின் 5 ராஜாக்களையும் கொன்று போட்டார்கள். பேயோரின் குமாரனாகிய பிலேயாமையும் பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள். வசனம் 7-8. தாக்கிய படையினால் சிறைபிடிக்கப்பட்ட பெண்கள் மோசேயின் கட்டளையின்படி அதிக்குற்றவாளிகளாகவும் இஸ்ரவேலின் சத்துருக்களில் மிகவும் ஆபத்தானவர்களாகவும் கருதப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள்.
தேவனுடைய ஜனங்களுக்கு எதிராக தீமையை திட்டம் பண்ணினவர்களின் முடிவு இவ்வாறாக இருந்தது. சங்கீதக்காரன், ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள், அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய காலே அகப்பட்டுக் கொண்டது. சங்கீதம் 9:15 என்று சொல்லுகிறான். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். நியாயம் நீதியினிடமாக திரும்பும். அவர்கள் நீதிமானுடைய ஆத்துமாவுக்கு விரோதமாய் கூட்டங்கூடி அவர்களுடைய பொல்லாப்பி நிமித்தம் அவர்களை சங்கரிப்பார். நம்முடைய தேவனாகிய கர்த்தரே அவர்களை சங்கரிப்பார். சங்கீதம் 94:14-15, 21:23 என்று சொல்லுகிறான்.
எபிரேயரை சபிக்கும்படியாக பிலேயாம் அழைக்கப்பட்டபோது அவனுடைய அனைத்து மந்திரங்களாலும் அவர்கள் மேல் தீமையை கொண்டுவர அவனால் கூடாமற் போயிற்று. ஏனெனில் தேவன் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதுமில்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதுமில்லை. என்னாகமும் 23:21-23.
ஆனால் சோதனை ஒப்புக் கொடுத்ததின் வழியாக தேவனுடைய பிரமாணங்களை அவர்கள் மீறின போது அவர்களுடைய பாதுகாப்பு அவர்களை விட்டு நீங்கியது. தேவனுடைய ஜனங்கள் அவருடைய கற்பனைகளுக்கு உண்மையாக இருக்கும்போது யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமில்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. இவ்வாறு சாத்தானுடைய அனைத்து வல்லமைகளும் அனுபவமிக்க கலைகளும் அவர்களை வஞ்சிக்க செலுத்தப்பட்டது. தேவனுடைய பிரமாணங்களை வைத்திருக்கிறதாக அறிவிக்கிறவர்கள் அவருடைய நியமங்களை மீறும்போது அவரிடமிருந்து தங்களை பிரித்துக் கொள்ளுகிறார்கள். அவர்களால் தங்கள் சத்துருக்கள் முன்பு நிற்க முடியாது. படைபலத்தால் அல்லது மீதியானியரின் மந்திரங்களால் மேற்கொள்ளப்படக்கூடாத இஸ்ரவேலர்கள் அவர்களுடைய வேசிகளுக்கு இரையானார்கள். ஆத்துமாக்களை கண்ணியில் சிக்க வைத்து அழிக்க சாத்தானுடைய சேவையில் பதிவு செய்திருக்கிற பெண்களுடைய வல்லமை அப்படிப்பட்டது. அவள் அநேகரை காயப்படுத்தி விழப்பண்ணினாள். பலவான்கள் அநேகரை கொலை செய்தாள். நீதிமொழிகள் 7:26. இவ்வாறே சேத்தின் பிள்ளைகள் அவர்களுடைய உண்மையிலிருந்து வஞ்சிக்கப்பட்டனர். பரிசுத்த வித்து கெடுக்கப்பட்டது. இவ்வாறே யோசேப்பு சோதிக்கப்பட்டான். இவ்விதமே சிம்சோன் தன்னுடைய பலமாகிய இஸ்ரவேலின் அரணை பெலிஸ்தியர்களின் கைகளில் காட்டிக் கொடுத்தான். இவ்வாறே தாவீது தடுமாறினான். இராஜாக்களில் ஞானமான சாலமோனும் தேவனால் 3 முறை பிரியமானவன் என்று அழைக்கப்பட்டிருந்தவனும் உணர்வுகளுக்கு அடிமைப்பட்டு உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் வல்லமைக்கு தன்னுடைய உண்மையை பலியாக்கினான்.
இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்குச் சம்பவித்தது.
உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாக்கும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது.
இப்படியிருக்க
தன்னை மிற்கிறவனென்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கை யாயிருக்கக் கடவன். முதலாம் கொரிந்தியர் 10:11-12. தான் வேலை செய்கிற மனித இருதயத்தை சாத்தான் நன்கு அறிவான். சாத்தானிய ஆழத்தோடு அவன் ஆயிரக்கணக்கான வருடங்களாக ஆராய்ந்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு குணத்திலும் இலகுவாக அசைக்கப்படக்கூடியது எது என்பதை அவன் அறிவான். பாகால் பேயோரில் மிகவும் வெற்றிகரமாக இருந்த அதே சோதனைகளால் மிகவும் பலமான இஸ்ரவேலின் பிரபுக்களை கவிழ்க்க தொடர்ந்த தலைமுறைகளில் அவன் செயல்பட்டிருக்கிறான். காலங்கள் நெடுகிலும் பரவியிருக்கிற குணத்தின் சிதறல்களிலிருந்து உணர்ச்சியில் திளைக்கும் கண்மலை திரிக்கப்பட்டிருக்கிறது. காலத்தின் முடிவை நாம் நெருங்கும்போது, தேவனுடைய ஜனங்கள் பரலோகக் கானானின் எல்லைகளிலிருக்கும்போது, முற்காலங்களில் செய்ததைப் போலவே இந்த நல்ல தேசத்தில் நுழைவதிலிருந்து அவர்களை தடுக்கும்படி சாத்தான் தன் முயற்சிகளை இரட்டிப்பாக்குவான். ஒவ்வொரு ஆத்துமாவிற்கும் தனது கண்ணிகளை வைக்கிறான். அறியாமையிலிருப்பவர்களும் நாகரீகமற்றவர் கழுந்தான் காவலோடு இருக்க வேண்டுமென்றல்ல. மிக உயர்ந்த பதவிகளில், மிக பரிசுத்தமான தொழிலில் இருக்கிறவர்களுக்கும் தன்னுடைய சோதனைகளை அவன் ஆயத்தப்படுத்துவான். தங்களுடைய ஆத்துமாக்களை தீட்டுப்படுத்த அவனால் அவர்களை நடத்தக்கூடுமானால் அவர்கள் வழியாக அநேகரை அழிக்க முடியும். 3000 வருடங்களுக்கு முன்பாக உபயோகித்த அதே முகவர்களை இன்றும் உபயோகிக்கிறான். உலக நட்பின் வழியாக, அழகின் மயக்கும் ஆற்றல் வழியாக, இன்பத்தையும் களிப்பையும் விருந்தையும் அல்லது மதுகிண்ணத்தையும் தேடுவதின் வழியாக 7வது கற்பனையை மீறும்படி அவன் சோதிக்கிறான். விக்கிரகாராதனைக்குள் நடத்து முன்பாக இஸ்ரவேலை விபசாரத்திற்குள் நடத்தினான். தங்களுடைய சொந்த சரீரத்தில் தேவனுடைய சாயலை அவமதித்து அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்துகிறவர்கள் தங்களுடைய கீழ்த்தரமான இருதயத்தின் விருப்பங்களை திருப்தி செய்வதால் தேவனுக்கு வரும் அவமதிப்பை குறித்து மன உளைச்சல் அடையமாட்டார்கள். உணர்ச்சியில் திளைப்பது மனதை பலவீனப்படுத்தி ஆத்துமாவை மட்டுப்படுத்துகிறது. மிருக நாட்டங்கள் திருப்திப்படுத்துவதினால் சன்மார்க்க அறிவு சார்ந்த வல்லமைகள் மரத்து செயலிழந்து போகின்றன. உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிறவனுக்கு தேவனுடைய பிரமாணங்களுக்குரிய பரிசுத்த கடமைகளை உணருவதோ அல்லது பாவ நிவாரணத்தை போற்றுவதோ அல்லது ஆத்துமாவின் மேல் சரியான மதிப்பை வைப்பதோ கூடாததாகிறது. நற்குணமும் தூய்மையும் சத்தியமும் தேவனுக்கு காண்பிக்கும் பயபக்தியும் பரிசுத்த காரியங்களின் மேல் அன்பும் மனிதனை பரலோகத்தோடு இணைக்கிற இந்த அனைத்து பரிசுத்த பிரியங்களும் நேர்மையான வாஞ்சைகளும் இச்சையின் அக்கினியால் பட்சிக்கப்படுகிறது. ஆத்துமா இருண்டு போய் தீய ஆவிகளின் குடியிருப்பும் அசுத்தமும் அருவருப்புமுள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமான வனாந்தர பாழ்நிலமாகிறது. தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவன் மிருகங்களுக்கு சமமாக தரந்தாழ்த்தப்படுகிறான். விக்கிரகாராதனைக்காரரோடு தோழமை கொண்டு அவர்களுடைய பண்டிகைகளில் பங்கு கொண்டதினால் எபிரேயர்கள் தேவனுடைய பிரமாணங்களை மீறி அவருடைய நியாயத்தீர்ப்புகளை தேசத்தின் மேல் கொண்டு வந்தனர். அவ்வாறே கிறிஸ்துவின் பின்னடியார்களை தேவ பக்தியற்றவர்களோடு தோழமை கொள்ள நடத்தி அவர்களுடைய பொழுதுபோக்குகளோடு இணைத்து பாவத்திற்குள் இழுப்பதில் சாத்தான் மிகவும் வெற்றியுள்ளவனாக இருக்கிறான். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 6:17. முற்காலத்தில் இஸ்ரவேலர்களிடம் கோரினதைப் போலவே இப்போதும் தமது ஜனங்கள் வழக்கங்களிலும் பழக்கங்களிலும் கொள்கைகளிலும் உலகத்தை விடவும் மிகவும் வேறுபட்டிருக்க வேண்டுமென்று தேவன் கோருகிறார். அவர்கள் தமது வசனத்தின் போதனைகளை உண்மையாக பின்பற்றுவார்களானால் தனித்துவம் இருக்கும். இல்லாதபோது அதை அடைய முடியாது. புறஜாதிகளைப் போல் ஆவதற்கு எதிராக எபிரேயர்களுக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிப்புகள் தேவபக்தியற்றவர்களின் ஆவியோடும் வழக்கங்களோடும் ஒத்துப்போக மிக நேரடியாகவும் வெளிப்படையாகவும் கிறிஸ்துவர்களை தடை செய்கிறது. உலகத்திலும் கத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. 1 யோவான் 2:15 என்று கிறிஸ்து நம்மோடு பேசுகிறார். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைன்னனாக்கிறான்.
யாக்கோபு 4:4.
கிறிஸ்துவின் பின்னடியார்கள் பாவிகளிடமிருந்து தங்களை பிரித்து அவர்களுக்கு நன்மை செய்ய சந்தர்ப்பம் இருக்கும்போது மாத்திரமே அவர்களுடைய சமூகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனிடமிருந்து நம்மை பிரிக்கிற செல்வாக்கை ஏற்படுத்துகிறவர்களின் கூட்டத்திலிருந்து நம்மை மறைத்துக் கொள்ளுவதில் நாம் மிகவும் தீர்மானமாயிருக்க முடியாது. சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளுமென்று நாம் ஜெபிக்கும்போது சோதனைகளை கூடுமான வரையிலும் தடுக்க வேண்டும். இஸ்ரவேலர்கள் வெளிப்புறமாக இலகுவும் பாதுகாப்புமான நிலையில் இருந்தபோதுதான் பாவத்திற்குள் நடத்தப்பட்டனர். தேவனை எப்போதும் தங்கள் முன் வைத்திருக்கத் தவறி ஜபத்தை நெகிழ்ந்து சுய நம்பிக்கையின் ஆவியை அவர்கள் நேசித்திருந்தார்கள். இலகுவாயிருப்பதும் சுயத்தில் திளைப்பதும் ஆத்துமாவை காவலற்றதாக்க கீழ்ப்படுத்தும் எண்ணங்கள் நுழைவைக் கண்டன. சுவர்களுக்கு உள்ளே இருந்த துரோகிகள்தான் கொள்கையின் அரண்களைக் கவிழ்த்து சாத்தானின் வல்லமையில் இஸ்ரவேலை காட்டிக் கொடுத்தனர். இவ்விதமே ஆத்துமாவின் அழிவை வளைத்துப் போட சாத்தான் இன்னமும் தேடுகிறான். உலகத்திற்கு தெரிந்திராத நீண்டகாலமாக ஆயத்தப்படுத்தப்பட்ட முறை கிறிஸ்தவன் வெளிப்படையான பாவத்தை செய்வதற்கு முன்பு அவனுடைய இருதயத்திற்குள் நடக்கிறது. மனம் உடனடியாக தூய்மையிலும் பரிசுத்தத்திலுமிருந்து சீரழிவிற்கும் சீர்கேட்டிற்கும் குற்றத்திற்கும் தாழ்ந்து வருகிறதில்லை. தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டதை மிருக்குணத்திற்கு அல்லது சாத்தானிய குணத்திற்கு கீழ்த்தரமாக்குவதற்கு காலம் அவசியம். காண்கிறதுனால் நாம் மாறுகிறோம். அசுத்தமான நினைவுகளில் திளைப்பதினால் ஒரு காலத்தில் அருவருத்திருந்த பாவத்தை தனக்கு இன்பமானதாகக் காணும்படி மனிதன் தன் மனதை பயிற்றுவிக்க முடியும். குற்றத்தை உண்டாக்கவும் கீழ்த்தரமாக்கும் தீமையை பிரபலமாக்கவும் சாத்தான் ஒவ்வொரு முறையையும் உபயோகிக்கிறான். சில கதைகளில் கொடுக்கப்பட்டிருப்பதைப் போன்று அல்லது சில அரங்குகளில் நடத்திக் காண்பிப்பதைப் போன்று குற்றத்தை குறித்து வெளிவரும் காரியங்களை சந்திக்காமல் நாம் நம்முடைய பட்டணங்களின் வீதிகளில் நடக்க முடிவதில்லை. பாவத்தோடு மிகவும் அறிமுகமாயிருக்கும்படியாக நம் மனங்கள் கற்பிக்கப்படுகின்றன. நாளேடுகளில் கீழான தீமையானவர்களால் மேற்கொள்ளப்படும் வழிகள் ஜனங்களின் முன்பு வைக்கப்பட்டிருக்கின்றன. உணர்வுகளை தூண்டக்கூடிய கிளர்ச்சிப்படுத்துகிற அனைத்தும் கிளர்ச்சியூட்டும் கதைகளில் அவர்கள் முன் கொண்டுவரப்படுகின்றன. இப்படிப்பட்ட கீழ்த்தரமான குற்றங்களை அவர்கள் அதிகமாக கேட்டும் படித்தும் இருப்பதால் ஒரு காலத்தில் இவைகளினால் பயமடைந்திருந்த மிகவும் இளகின அவர்களுடைய மனசாட்சி இப்போது கடினமடைய இந்த காரியங்களில் அது மிகவும் ஆவலோடு இப்போது சஞ்சரிக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் பிரபலமாயிருக்கிற பொழுதுபோக்குகளும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களிடமும் பிரபலமாயிருக்கிற பொழுதுபோக்குகளும் புறஜாதியார் செய்தவைகளின் முடிவுகளைப் போல அதே முடிவுகளை நோக்கி இருக்கின்றன. ஆத்துமாக்களை அழிக்க சாத்தான் உபயோகிக்காத ஒரு சிலவைகளும் அவைகளின் நடுவே இருக்கின்றன. உணர்ச்சிகளை தூண்டவும் தீமையில் பெருமை பாராட்டவும் இந்த நாடகத்தின் வழியாக காலங்கள் நெடுகிலும் அவன் கிரியை செய்திருக்கிறான். ஒப்பேரா அதனுடைய கற்பனை செய்யும் தோற்றத்தில் கவர்ச்சியூட்டுகிற மலைக்கவைக்கிற ஆடல் சூதாட்டம் இவைகளை கொள்கைகளின் தடுப்புச் சுவர்களை தகர்க்கவும் உணர்ச்சியில் திளைக்கும் கதவை திறக்கவும் சாத்தான் உபயோகிக்கிறான். பெருமை வளர்க்கப்பட்டு பசி திளைக்கப்படுகிற தேவனை மறக்கவும் நித்திய காரியங்களின் பார்வையை இழக்கவும் கூடுகிற இன்பத்திற்கான ஒவ்வொரு கூட்டத்திலும் சாத்தான் ஆத்துமாவை சங்கிலியால் சுற்றி கட்டுகிறான். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். நீதிமொழிகள் 4:23 என்பது ஞானியின் வாக்கியம். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். இருதயம் தெய்வீக கிருபையினால் புதுப்பிக்கப்பட வேண்டும். அவ்வாறில்லாதபோது வாழ்க்கையின் தூய்மையை தேடுவது வீணாயிருக்கும். கிறிஸ்துவின் கிருபையை சார்ந்திராது நேர்மையான குணத்தை கட்ட முயற்சிக்கிறவன் சொறிமணலின் மீது தன் வீட்டை கட்ட முயற்சிக்கிறான். பயங்கரமான சோதனையின் புயலில் அது நிச்சயமாக கவிழ்க்கப்படும். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். சங்கீதம் 51:10 என்கிற தாவீதின் ஜபமே ஒவ்வொரு ஆத்துமாவின் விண்ணப்பமாயிருக்க வேண்டும். பரலோக ஈவில் பங்கெடுக்கிறவர்களாக நாம் பூரணத்தை நோக்கிச் சென்று
விசுவாசத்தைக் கொண்டு தேவனுடைய பலத்தினாலே. முதலாம் பேதுரு 1:5 காக்கப்பட வேண்டும். எனினும் சோதனையை வேலை ஒன்று இருக்கிறது. சாத்தானுடைய கருவிகளுக்கு இரையாகாதவர்கள் தங்கள் ஆத்துமாவின் மார்க்கங்களை நன்கு காவல் காக்க வேண்டும். அசுத்தமான நினைவுகளை கூறுகிறவைகளை படிக்கிறதையும் பார்க்கிறதையும் கேட்பதையும் தவிர்க்க வேண்டும். ஆத்துமாவின் சத்துரு சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்திலும் சீரின்றி அலையும்படியாக மனம் விட்டுவிடப்படக்கூடாது. நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படியே இனி நடவாமல், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராகியிருக்கிறது போல் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். முதலாம் பேதுரு 1:13-15 என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறான். பவுல் உண்மையுள்ளவைகளவைகளோ, ஒழுக்கமுள்ள வைகளவைகளோ, நீதியுள்ளவைகளவைகளோ, கற்புள்ள வைகளவைகளோ, அன்புள்ளவைகளவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். பிலிப்பியர் 4:8 என்று கூறுகிறான். இதற்கு ஊக்கமான ஜெபமும் தொடர்ந்து விழித்திருந்து கவனிப்பதும் தேவை. மனதை மேல்நோக்கி கவர்ந்து தூய்மையான பரிசுத்தமான காரியங்களின் மேல் தங்கியிருக்கச் செய்கிற பரிசுத்த ஆவியானவரின் நிலைக்கும் செல்வாக்கிடமிருந்து நாம் உதவி பெற வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை நாம் கவனமாக ஆராய வேண்டும். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுவதினால்தானே.
நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன்.
சங்கீதம் 119:9-11 என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். பேயோரில் இஸ்ரவேலின் பாவம் அத்தேசத்தின் மேல் தேவனுடைய நியாயத்தீர்ப்புகளை கொண்டு வந்தது. ஒருவேளை அதே பாவங்கள் அவ்வளவு வேகமாக இன்று தண்டிக்கப்படாமல் போகலாம். ஆனாலும் நிச்சயமாக அவைகள் தண்டனையை சந்திக்கும். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். முதலாம் குருந்தியர் 3:17. இந்த குற்றங்களோடு பயப்படத்தக்க தண்டனைகளை விரைவாகவோ அல்லது தாமதமாகவோ வைக்கப்படப் போகிற தண்டனைகளை இயற்கையே இணைத்திருக்கிறது. இந்த பாவங்களே மற்ற எதையும் விட நம்முடைய இனத்தை பயப்படுமளவு கீழாக்கி இந்த உலகத்தில் சபிக்கப்பட்டிருக்கிற வியாதி மற்றும் துன்பத்தை கொண்டு வந்திருக்கிறது. மனிதர் தங்கள் மீறுதலை தங்கள் சக மனிதரிடமிருந்து மறைப்பதில் வெற்றியடையலாம். ஆனால் துன்பத்திலும் வியாதியிலும் அறிவாற்றலற்ற நிலையிலும் அல்லது மரணத்திலும் அதன் விளைவுகளை நிச்சயமாக அறுப்பார்கள். இந்த வாழ்க்கையை தாண்டி நித்தியமான பரிசுகளை வழங்கக்கூடிய தேவனுடைய நியாயஸ்தலம் இருக்கிறது. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. மாறாக சாத்தானோடும் தீய தூதர்களோடும் இரண்டாம் மரணமாகிய அக்கினிக் கடலில், கலாத்தியர் 5:21, வெளிப்படுத்தல் 20:14 பங்கடைவார்கள்.
பரஸ்திரியின் உதடுகள் தேன்கூடு போல் ஒழுகும், அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாயிருக்கும். அவள் செய்கையின் முடிவோ எட்டியைப் போல கசப்பும், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல் கூர்மையுமாயிருக்கும். நீதிமொழிகள் 5:3-4. உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து, அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டிச் சேராதே. சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் உன் ஆயுசின் காலத்தை கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய். அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தியடைவார்கள். உன் பிரயாசத்தின் பலன் புறத்தியாருடைய வீட்டில் சேரும். முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து. வசனம் 8:11. அவளுடைய வீடு மரணத்துக்குச் சாய்கிறது. அவளிடத்தில் போகிறவர்களில் ஒருவரும் திரும்புகிறதில்லை. நீதிமொழிகள் 2:18-19. அவளுடைய விருந்தாளிகள் நரக பாதாளங்களில் கிடக்கிறார்கள். நீதிமொழிகள் 9:18.